தொல்குடி வேட்டுவர் வாழ்வும் வரலாறும் தொகுதி ஒன்றில் வார வாரம் ஒவ்வொரு ஆசிரியர்களின் கட்டுரைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த வாரம் ஆசிரியர் க. ஜெய்சங்கர் அவர்களின் கட்டுரையான ஜவ்வாதுமலை வேட்டுவ வழிபாடு என்ற கட்டுரையை இந்த வார காணொலியில் பார்க்கலாம். அடர்ந்த வடப்பகுதியில் வாழும் வேட்டுவர்கள் இயற்கையுடன் வாழும் வாழ்வியல் முறைகள் பலருக்கு தெரியாது. ஜவ்வாதுமலையில் 2011 கணக்குப்படி 51,999 பேர் வசிக்கின்றனர். ஜவ்வாதுமலை கடல் மட்டத்திலிருந்து 2,360 அடி முதல் 3,855 அடி வரை உயரம் கொண்டதாக உள்ளது. மலைகளுக்கு இடையே உள்ள பள்ளத்தாக்குகள் 1,640 அடி முதல் 2,625 அடி வரை ஆழம் கொண்டவை. புவிக்கோளத்தில் 1,200 மற்றும் 12,049 வரை, வடக்கு அட்சரேகை 78,038 79,045 கிழக்கு தீர்க்க ரேகை இடையில் சுமார் 187 சதுர கிலோமீட்டரில் அமைந்துள்ளது. இதில் விளைநிலங்கள் 34,500 ஹெக்டேர் ஆகும். இங்கு நிலவும் தட்பவெப்பம் கோடை காலத்தில் 33 சென்டிகிராம், வசந்த காலத்தில் 12 சென்டிகிராம் மழை அளவு ஆண்டிற்கு 35-50 சென்டிமீட்டர் வரை பொழியும். இங்கு ஆண்டு முழுவதும் சுற்றுலாவுக்கு ஏற்ற காலங்களாக விளங்குகிறது. இந்த மலை கடினமான பாறை அடுக்குகளால் அமைந்தது என்பதால் இப்பகுதியில் நில அதிர்வுகளின் தாக்கம் ஏற்படுவது இல்லை. ஜவ்வாது மலைப்பகுதியில் அடர்த்தியான காடுகள் உள்ளதால் மற்ற மலைகளை விட இங்கு குளிர்ச்சி அதிகமாக காணப்படுவதால் விலங்கினங்களின் வருகை அதிகமாக உள்ளது. ஜவ்வாது மலையில் வடக்கு திசையில் உள்ளது வடபாதி மலை, தெற்கு திசையில் உள்ளது தென்பாதி மலை, மேற்கு திசையில் உள்ளது மேல்மலை, கிழக்கு திசையில் உள்ளது கீழ்மலை ஆகும். ஜவ்வாது மலையில் மடிப்பு மலை, காணமலை, பெருமலை, தென்மலை, நாச்சாமலை, கழுகுமலை, தொங்குமலை, கோட்டமலை, துருவத்துமலை, சறுக்குமலை, துரத்திக்கல் மலை, சேப்லி மலை, கைக்கல் மலை, கொய்த்து மலை, தேன்கல் மலை, உயர்லஸ் மலை, தீர்த்தமலை என்னும் மலைகள் அமைந்துள்ளன. வேட்டுவம் ஜவ்வாது மலையில் பெரும்பாலும் திரும்பிய திசையெங்கும் அடர்ந்த காடுகள் காணப்படுகின்றன. இவை இயற்கை பாரம்பரியத்தின் இனிமையான எச்சங்களாகும். காடுகள் உருவான காலம் தொட்டே வேட்டுவர்களின் வாழ்வியல் தொடர்கிறது. பழங்காலம் தொட்டே வேட்டுவ மக்கள் குறிஞ்சி முல்லை நிலப்பகுதிக்கு குடியேறும் போது வேட்டை வாழ்வியலாக இருந்துள்ளது. வேட்டை பயன்பாட்டை வைத்து ஜவ்வாது மலையில் சில குடியிருப்புகளின் பெயர்கள் உருவாகியுள்ளன. அவை வேடன் தோப்பு, வேடக்கொள்ளை மேடு என்பனது. மேலும் பிசினிக்கோழு, பட்டாங்கோழு, டபார், பில்லுண்டு, துப்பாக்கி ஆகிய வேட்டை கருவிகளின் பெயர்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. பண்பாட்டு நோக்கில் வழிபாடுகள் ஊர் திருவிழாவின் போதும் எருதுக்கட்டு விழாவின் போதும் கூப்பிட்டு அழைக்கும் வழிபாட்டின் போதும் வேட்டுவச்சாமி வழிபாடு குறிப்பிடத்தக்க ஒன்றாக ஜவ்வாது மலையில் காணப்படுகிறது. வேட்டைக்கு தனியாகவோ குழுவாகவோ செல்லும் போது வேட்டுவச்சாமி கோவிலுக்கு சென்று வேட்டைக்கு எடுத்து செல்லும் பொருட்களை அங்கே வைத்து இந்த வேட்டையில் மிருகம் கிடைக்கணும், யாருக்கும் எந்த விண்ணமும் படாமல் வரவேண்டும் என்று வழிபடும் மரபு காணப்படுகிறது. வேட்டைக்கு சென்று ஓரிரு நாள் காட்டிலேயே தங்கிய பிறகே வேட்டை கிடைத்தால் மட்டுமே ஊர் திருவிழா நடைபெறும் என்பது கட்டளையாகும். கிடைத்த பொருளை எடுத்து வந்து வேட்டைச்சாமி கோவிலில் வைத்து வணங்கிய பிறகு ஊருக்கு எடுத்து வர வேண்டும். வேட்டப்பாறை ஜவ்வாது மலையில் உள்ள அனைத்து குடியிருப்புகளிலும் ஊர் பகுதிக்கு வெளியே காட்டில் வேட்டப்பாறை என்ற ஒன்று இருக்கும். வேட்டையில் கிடைத்த விலங்கை இந்த பாறை மேல் வைத்து அறுத்து எடுப்பார்கள். அறுத்த கறியை அந்த ஊரில் எத்தனை கொத்து வகையரா என்ற எண்ணிக்கைக்கு ஏற்ப பாறையில் கல் எடுத்து வரிசைப்படுத்தி வைப்பார்கள். அதில் ஒவ்வொரு கல்லுக்கும் ஒரு பங்கு பிரித்து வைப்பார்கள். ஊரில் உள்ளவர்களுக்கு கொடுத்த பிறகு ஒரு மரக்கறி என்று பிரிப்பார்கள். இந்த கறி இந்த ஊரிலிருந்து புலம்பெயர்ந்து வெளியூர்களுக்கு சென்றுள்ளவர்களுக்கு அந்த ஊர் கங்காணி மூப்பன் மூலம் கறியை கொடுத்து அனுப்பி அவர்களுக்கு திருவிழா விவரத்தை கூறிவிட்டு வருவதாக கூறுகின்றனர். இந்நிகழ்வு இன்றளவும் நடைபெறுகின்றது. இந்த பாறைக்கு யாரும் அவ்வளவு சீக்கிரமாக செல்ல முடியாது. அங்கு பாத்தியப்பட்டவர்கள் மட்டுமே அப்பாறைக்கு செல்ல வேண்டும். மற்றவர்கள் செல்லக்கூடாது. குறிப்பாக பெண்கள் செல்லவே கூடாது. சிறுவர்கள் செல்ல வேண்டும் என்றால் வேட்டைப்பாறை அருகே வரிசையாக நிற்க வேண்டும். அங்குள்ளவர்களில் ஒருவர் புளியஞ்சி மீர் கிழித்து ஒவ்வொருவரையும் 3 முதல் 5 அடி வரை அடிப்பார். அதை தாங்கிக் கொண்டால் மட்டுமே அப்பாறையில் அனுமதிக்கப்படும் என்பது கட்டுப்பாடு. அடுத்து வேட்டைக்கு கட்டுப்பாடு. வேட்டைக்கு காட்டுக்கு செல்வதற்கு சில கட்டுப்பாடுகள் வைத்துள்ளனர். அதன்படி இருந்தால் மட்டுமே வேட்டை குழுவில் சேர்ப்பார்கள், இல்லை என்றால் சேர்க்க மாட்டார்கள். ஒரே ஊரில் 3-4 குழுக்கள் இருக்கும். வேட்டைக்கு செல்லும் நாளை குறிப்பார்கள். நாள் குறித்ததும் அன்று முதல் பாய்படுக்கை இல்லாமல் தூய்மையாக இருக்க வேண்டும். வேட்டைக்கு செல்பவர் வீட்டில் பெண்கள் மாதவிடாய் ஏற்பட்டால் அந்த வீட்டிலிருந்து யாரும் செல்ல மாட்டார்கள். குடி போதையிலும் புகைப்பிடித்து கொண்டோ செல்லக்கூடாது என்கின்றனர். இன்று இரவு வேட்டைக்கு செல்வதாக இருந்தால் சுத்தபத்தமாக இருந்து வீட்டில் மூதாதையரையும் வேட்டுவச்சாமியையும் வணங்கிய பிறகே வீட்டை விட்டு வெளியே வருவார்கள். ஊருக்கு வெளியே ஒன்று கூடியதும் எல்லாரும் ஊர் தெய்வம், இன தெய்வம், எல்லை தெய்வம் ஆகியவற்றை வணங்கிய பின்பு காட்டிற்கு செல்வார்கள். வேட்டை குழுவில் சேர பல்விழுந்த சிறுவர்கள் சேருவதற்கு இதில் கலந்து கொள்ள 1 கோழி 2 படி அரிசி கொடுத்து சேர வேண்டும். இல்லாவிடில் வேட்டை சாமி பூஜையில் பங்கேற்க முடியாது. உணவுசார் பண்டங்கள். ஜவ்வாது மலையில் அந்த காலத்தில் வேட்டுவர்கள் உணவுக்காக ஆயுதங்கள் இல்லாமல் வேட்டையாடியுள்ளனர். அடர்ந்த காட்டுப்பகுதியில் 6-4 அளவு உள்ள குழி வெட்டி அதன் மீது காட்டு தழைகளை போட்டு மூடிவிடுவார்கள். காட்டில் விலங்குகள் அந்த பக்கம் வந்து குழியில் மாட்டிக்கொள்ளும் போது பிடித்து விடுவார்கள். இதில் பெரிய சிறிய விலங்குகளை பிடித்துள்ளனர். காட்டில் புதர் செடிகள் இருக்கும் இடத்தில் சிறிய பள்ளம் வெட்டி தண்ணீர் ஊற்றி வைத்துவிட்டு புதர்பக்கம் மறைந்திருந்து தண்ணீரில் கால் வைக்கும் போது காட்டுப்பன்றி, மயில், மான் போன்ற விலங்குகளை பிடித்துள்ளனர். காட்டுப்பகுதியில் கயிற்றில் கன்னி வளையத்தை கொண்டு முயல், காடை, கௌதாரியையும் புகையூட்டி காட்டு எலியையும் பிடித்துள்ளனர். இந்த கன்னி வைத்தலை ஆரம்பத்தில் குருவிக்காரர்கள் வந்து கற்றுத்தந்ததாக சொல்கின்றனர். மேலும் வேட்டை நாய்களின் உதவியுடன் காட்டில் நாய் விலங்குகளை துரத்த உடனே அம்பில் அடித்து கரடி, காட்டுப்பன்றி, மான், முயல், உடும்பு ஆகியவற்றை வேட்டையாடி உண்டு வாழ்ந்துள்ளனர். ஆரம்ப காலத்தில் உணவுக்காக மட்டுமே வேட்டையாடப்பட்டுள்ளது. பாதுகாப்பு சார் பண்பாடுகள். இயற்கையின் மிகப்பெரிய பணியை பறவைகள் செய்து வருகின்றன. தாவரங்களுக்கும் மனிதர்களுக்கும் பறவைகளுக்கும் ஓர் உயிர் துடிப்பு உருவாகும் உன்னதமான உறவை இயற்கை ஏற்படுத்தியுள்ளது. வாழ்வியல் சுழற்சியை இயற்கை சமநிலைப்படுத்துகிறது. பறவைகளின் எச்சத்தின் வழியே சில தாவரங்கள் விருட்சம் பெறுகின்றன.